நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மார்ச் 26ஆம் தேதியான இன்றைக்கு உலக வலிப்பு நோய் விழிப்புணர்வு தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. இந்த முக்கிய தினத்துல வந்து தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மூளை நரம்பியல் தலைமை மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தங்கராஜ் அவர்கள் வலிப்பு நோயும் அதற்குண்டான சிகிச்சை முறைகளும் பற்றி பல தகவல்களை வழங்க நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
மனிதர்களுக்கு வந்து உடல் ரீதியான வகைகளில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி உலக வலிப்பு நோய் விழிப்புணர்வு தினமாகவும் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த வலிப்பு நோய் அப்படின்னா அது என்ன, அது எந்த அளவுக்கு அதோட பிரச்சனைகள் இருக்குது, அது தீர்வு காணுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற பல வகையான விஷயங்களுக்கும் நம்முடைய மருத்துவர் அவங்கள்ட்ட விரிவான வகையில் கேட்கலாம். சார் வணக்கம். சார்
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். நான் டாக்டர் தங்கராஜ், தலைமை மருத்துவர், மூளை நரம்பியல் மருத்துவம், தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை.
சார் இப்போ வந்து இந்த வலிப்பு, அதாவது வலிப்பு அப்படின்னா என்ன, வலிப்பு நோய் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார்.
வலிப்பு என்பது வேறு, வலிப்பு நோய் என்பது வேறு. வலிப்பு என்பது நமது மூளையில் ஏற்படும் மின் அதிர்வுகள், தறிகட்டு மின்னல் போல ஏற்படும் மின் அலைவுகள் மாற்றத்தினால் திடீரென்று ஏற்படும் ஒரு விளைவாகும். அது மூளையில் எந்த பகுதியில் ஏற்படுகிறதோ அதை பொறுத்தே அந்த நோயாளிக்கு கை கால் இழுப்பதோ, பேச முடியாமல் இருப்பதோ, கண்கள் சிமிட்டுவதோ போன்ற அறிகுறிகள் இருக்கும். பொதுவாக முதல் தடவை வருவதை நாங்கள் வலிப்பு என்று தான் கூறுவோம். அதுவே தொடர்ந்து வலிப்பு அடிக்கடி வருவதை, இரண்டுக்கும் மேற்பட்டு வலிப்பு வருவதை வலிப்பு நோய் என்று கூறுவோம்.
சார் இப்ப இந்த வலிப்பு நோய் எதனால சார் வருகிறது, அதை பத்தி சார்.
வலிப்பு நோய் வருவது மூளையில் நரம்புகளில் ஏற்படுகின்ற பாதிப்புனால வர்றதுதான் வலிப்பு நோய். இது ஒவ்வொரு வயதுக்கும் வித்தியாசப்படும். உதாரணமாக குழந்தைகளுக்கு ஏற்படும் வலிப்பு நோய் அதிகமாக பரம்பரையாக இருக்கலாம், பிறக்கும் போது ஏற்படும் மூளையினால் பாதிப்புனால இருக்கலாம், மூளை தொற்று நோய் CNS இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் அதனால இருக்கலாம். இதுவே வளர்ந்தவர்கள் அடல்ட்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து போதை பழக்கங்கள், தலைக்காயம் இது போன்ற காரணங்களால வலிப்பு அதிகமாக வரும். வயதானவர்களுக்கு மூளை, அதாவது பிரெயின் அட்டாக்னு சொல்லுவோம், ஸ்ட்ரோக் அது போன்ற பாதிப்புகள், மூளையில் ஏற்படும் கட்டிகள் இது போன்ற நோய்களால வலிப்புகள் ஏற்படும். அதனால ஒவ்வொரு வயதுக்கும் வலிப்புடைய காரணங்கள் வித்தியாசப்படும்.
சார் இந்த வலிப்பு நோய்க்கு வந்து எந்த மாதிரியான சிகிச்சைகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
வலிப்பு நோய்க்கு சிகிச்சைங்கிறது ரெண்டு வகைப்படும். ஒன்னு வந்து வலிப்பு ஏற்படும் போது கொடுக்கக்கூடிய சிகிச்சை, பிறகு வலிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கு கூடிய சிகிச்சை. உதாரணமாக ஒரு நோய்க்கு வலிப்பு ஏற்படும் பொழுது உடனடியாக அவருக்கு முதல் உதவியும் மருந்துகள் மூலம் அவரது வலிப்பை கட்டுப்படுத்துவதற்கு உள்ள அளிக்கக்கூடிய சிகிச்சை, அது உடனடியாக செய்ய வேண்டியது. இதனை முதல் உதவி என்பது அவர்கள் உறவினர்களோ அருகில் உள்ள ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் யார் வேணுமானாலும் செய்யலாம்.
என்ன மாதிரி சார் முதலுதவி வந்து அவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இது ஒரு நோயாளிக்கு வலிப்பு உட ஏற்படுத்திவிட்டால் அருகில் இருப்பவர் உடனடியாக அவரை காற்றோட்டமான தரையில் படுக்க வைக்க வேண்டும். அவர்கள் ஆடைகள் இறுக்கமாக இருந்தால் தளர்த்தி விட வேண்டும். அருகில் அவருக்கு வலிப்பு வரும் பொழுது இருக்கும் பொருட்களால், உதாரணமாக இரும்பு போன்ற ஆயுதங்கள், கடினமான ஆயுதங்கள் இருந்து அவருக்கு வலிப்பு ஏற்படும் போது காயம் ஏற்படாமல் இருக்க அவற்றையெல்லாம் இருந்தால் அகற்றிவிட வேண்டும். குறிப்பாக வந்து வலிப்பு நோய் வரும் பொழுது அவருக்கு சில இதெல்லாம் செய்யக்கூடியது செய்யக்கூடாதவை என்று ரெண்டு இருக்கு. வலிப்பு நிற்கும் பொழுது அவரை ஒருக்கணித்து இடது பக்கம் ஒருக்கணித்து படுக்க வைக்க வேண்டும். செய்யக்கூடாததுன்னு பார்த்தீங்கன்னா வலிப்பு வரும் பொழுது இரும்பு கொடுக்கறது, இது நம்ம ரொம்ப காலமா பழகிட்டு பழக்கத்துல இருக்கு, அதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா வலிப்பு இருக்கும் போது கூர்மையான ஆயுதங்கள், இரும்பு போன்ற ஆயுதங்கள் இருந்தால் அவருக்கு மேலும் காயம் படத்துக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. வலிப்பு வரும் பொழுது நமது மக்கள் உடனடியாக வாயில் தண்ணீர் பருக சொல்வார்கள், அது போன்றதெல்லாம் எதுவும் கொடுக்க கூடாது. அதே போல வாயில பல்லு கட்டி இருக்கிறதுனால கரண்டியை விட்டு நிம்புறது, விரல விட்டு வாயை திறக்க முயற்சி பண்ணுவது, இதெல்லாம் நிச்சயமாக செய்யக்கூடாது. வலிப்பை நிறுத்துவதற்கு இப்பொழுது தற்பொழுது சில மருந்துகளும் வீட்டில இருந்தே கொடுக்கும் மாதிரி மூக்கு மூலமாக செலுத்துவதற்கும் வாய் மூலமாக செலுத்துவதற்கும் சில மருந்துகள் கடையில் கிடைக்கின்றன. அதை வலிப்புள்ளவர்கள் வீட்டில அதை இருப்பது நல்லது. வலிப்பு வராமல் தடுப்பதற்கு தொடர்ந்து மாத்திரைகள் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வர வேண்டும். அது வருடங்களாக இருக்கலாம். சில பேருக்கு அவர்கள் ஆயுட்காலம் முழுக்க கூட மருந்துகள் சாப்பிட வேண்டும். இது ரெண்டு வகையான சிகிச்சை.
எத்தனை காலம் சார் அவங்களுடைய தொடர்ந்து இந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டா குணமாக வாய்ப்பு இருக்கு சார்?
மருந்து வியாதியை சுத்தமாக குணமடைவதற்கு இன்று வரையில் மருந்துகள் எதுவும் இல்லை. நாங்கள் கொடுப்பது மருந்துகள் அனைத்தும் மேற்கொண்டு வலிப்பு வராமல் தடுப்பதற்கு மட்டுமே. இதுல ரெண்டு வகையான நோயாளிகள் இருக்கிறாங்க. ஒரு வகையான நோயாளிகள் அவர்களுக்கு அதிகம் வலிப்பு வருவதில்லை, சில நேரங்களில் மட்டுமே வரும். அவர்களுக்கு மூளையில் டெஸ்டுகள் எடுத்தால் எந்த பாதிப்பும் இருப்பதில்லை. இவ்வாறு பாதிப்பு இல்லாதவர்களுக்கு 2 அல்லது 3 வருடங்கள் தொடர்ந்து வலிப்பு இல்லை என்றால் அதன் பிறகு மாத்திரைகளை படிப்படியாக குறைத்து நிறுத்தி விடுவோம். சிலருக்கு வலிப்புகள் வரும், மூளையில் பாதிப்பும் இருக்கும். அவர்களுக்கு குறைந்தபட்சம் 5 வருடங்களாவது வலிப்பின்றி இருந்தால் பிறகு மாத்திரைகளை படிப்படியாக குறைத்து நிறுத்தி விடுவோம். இதுலயும் 70% மருந்துகளுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கும். 30% சில நோயாளிகளுக்கு வலிப்புகள் கட்டுப்படுவதில்லை. அவர்களுக்கு 1க்கும் மேற்பட்ட மாத்திரைகளை சில நேரம் கொடுக்க வேண்டியிருக்கும். மற்ற வகையான சிகிச்சைகளும் செய்ய வேண்டியிருக்கும்.
கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
வலிப்பு நோய் உள்ளவர்கள் முக்கியமா கடைபிடிக்க வேண்டியது, இரவு நேரங்களில் நேரத்தில் தூங்க வேண்டும். குறைந்தது 6 அல்லது 7 மணி நேரத்திற்கு நல்ல உறக்கம் வேண்டும். வலிப்பு மாத்திரைகளை நேரம் தவறாமல் மறக்காமல் சாப்பிட வேண்டும். அதிகமா ஒரு சிலருக்கு வலிப்பு திருப்பி திருப்பி வருவது, அவர்கள் மருந்துகளை சரியாக சரியான நேரத்திற்கு உண்பதில்லை. இதனாலேயே அவர்களுக்கு வலிப்பு திரும்பி திரும்பி வரும். அதனால மருந்துகளை நேரம் தவறாமல் நாள் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு அவர்கள் மது அருந்துதல், இதெல்லாம் போதை வஸ்துகள் உபயோகிப்பது, இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டும். குறிப்பாக அடிக்கடி வலிப்பு உள்ளவர்கள் டிரைவிங், ஹெவி மெஷினரி ஒர்க், இது போன்ற இரவு நேர டியூட்டி, இது போன்ற தவிர்க்க வேண்டும்.
நல்லா சார், இப்போ இந்த வலிப்பு நோய்க்கு வந்து மருந்து இருக்கு, அது கொடுக்கறதுக்கு வகையில ஓரளவு கண்ட்ரோல் பண்றதுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. வேற மாற்று சிகிச்சை ஏதாவது இருக்குங்களா சார்?
பொதுவா வலிப்பு நோய்க்கு மருந்து மாத்திரைகள் மூலமாகவே கட்டுப்படுத்துவோம். கட்டுப்படுத்தாத முடியாத பொழுது மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை, எபிலெப்டிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். மூளையில் கெட்டு போன பாகங்களை நியூரோ சர்ஜன் மூலமாக அந்த கெட்டு போன பாகங்களை அகற்றுவதன் மூலம் அவர்களுக்கு வலிப்பை கட்டுப்படுத்த முடியும். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சையிலும் பல வகைகள் உண்டு. அதனை செய்யும் அறுவை சிகிச்சை நிபுணர் நோயாளி தன்மைக்கேற்ப என்ன வகையான சிகிச்சை என்பதை முடிவு செய்வார். அது அல்லாது புதியதாக லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு சில கட்டுப்படாத வலிப்புகளுக்கெல்லாம் வந்திருக்கிறது. வேகல் நர்வ் ஸ்டிமுலேஷன், பிறகு சில உணவு பழக்கங்கள், கீட்டோஜெனிக் டயட் போன்றவர்களையும், சில சமயம் யோகா, இது போன்ற முறைகளையும் அதோட சப்போர்ட்டுக்காக வலிப்பு நோயை கட்டுப்படுத்துவதற்கு உபயோகப்படுத்துவோம்.
நல்லது சார். இப்போ அதே போல இப்போ இந்த வலிப்பு நோய் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அவங்க என்ன மாதிரியான வகையில வந்து கடைபிடிக்கணும் சார்?
கர்ப்பிணி பிரசவம் வலிப்பு நோய், இது ஒரு முக்கியமான மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. இதுல 2 வகையான நோயாளிகள் உண்டு. 1, வலிப்பு நோய் உள்ளவர்கள் கல்யாணம் செய்து கொண்டு கர்ப்பம் ஆவதற்கு உள்ள ஒரு வகையான நோயாளிகள். கர்ப்பமான பிறகு அவர்களுக்கு வலிப்பு ஏற்பட்டு சிகிச்சைக்கு வருபவர்கள், 2 வகையான நோயாளிகள் உண்டு. இப்போ வலிப்பு நோய் உள்ளவர்கள் கல்யாணத்திற்கு பிறகு கர்ப்பமாவதற்கு முன்பு அருகில் உள்ள மூளை நரம்பியல் மருத்துவர்களை ஆலோசித்து கொள்ள வேண்டும். மூளை நரம்பியல் மருத்துவர் ஒரு கல்யாணமான பெண் கர்ப்பமாகலாமா வேண்டாமா என்பதற்கு முன்பு அவர்களுடைய மருந்தின் அளவு, வலிப்பின் தன்மை இவற்றை ஆராய்ந்து அவர்களது மருந்தின் அளவை குறைப்பார்கள். மருந்தோடு போலிக் ஆசிட் என்ற வைட்டமின் மாத்திரையும் சேர்த்து கொடுப்பார்கள். இது ரொம்ப முக்கியம். ஆனா பொதுவா ஜனங்க கர்ப்பமானதுக்கு பிறகுதான் மருத்துவர்களிடம் ஆலோசிக்க வருவார்கள். கர்ப்பமான பிறகு வருபவர்கள் என்ன பிரச்சனை என்றால், கர்ப்பத்தின் முதல் 3 மாதம் அதுதான் ஆர்கனோஜெனிசிஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்ப வலிப்பு நோய் மாத்திரைகளால அந்த குழந்தைகள் பாதிப்பதற்கு 4-5% பாதிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அதனால் அவ்வாறு கர்ப்பமான பிறகு மருத்துவர்களிடம் வருபவர்களுக்கு வயிற்றில் ஸ்கேன் பார்த்து குழந்தை நன்றாக உள்ளதா என்பதை பரிசோதனை செய்ய அறிவுறுத்துவோம். 3 மாதம் அல்லது 5 மாதம் 2 முறை ஸ்கேன் செய்வது நல்லது. குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி, அந்த அதனை வந்து செய்து கொள்ள அறிவுரைப்படுத்துவோம். குழந்தை நல்லாக நன்றாக இருந்தால் அவர்கள் ஆல்ரெடி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட அறிவுரை செய்வோம். பிரசவ சமயத்தில் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் மூளை நரம்பியல் நிபுணர்கள் ஆலோசனை உள்ள இடங்களில் பிரசவம் செய்து கொள்ள அறிவுரை கொடுப்போம்.
நல்ல சார். இப்ப அதே போல இப்ப கர்ப்பிணி பெண்கள் வந்து வலிப்புணர் உள்ளவங்க என்ன பண்ணிக்கலாங்கிறத பத்தி சொன்னீங்க சார். அதே போல இந்த வலிப்புணர்வில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஏதேனும் பாதிப்பு உண்டா, அதை தடுக்கக்கூடிய முறைகள் என்ன சார், அதை பத்தி சொல்லுங்க.
மேற்கு முன்பே கூறியிருக்கிறேன், வலிப்பு நோய் உள்ளவங்களுக்கு குறிப்பாக வலிப்பு மாத்திரை சாப்பிடுபவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஏற்படும் பல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த எல்லா வலிப்பு மாத்திரைகளுக்கும் இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனால் பிரசவத்திற்கு முன்பே கல்யாணமான பெண்கள் மருத்துவர்களை ஆலோசித்து அந்த மருந்து குழந்தை அதாவது அந்த மருந்துகளில் அதிகம் பாதிப்பு உண்டாகக்கூடிய மருந்துகள், குறைந்த பாதிப்புகள் உண்டாகக்கூடிய மருந்துகள் என பல வகை உண்டு வலிப்பு மாத்திரைகளில். அது போன்ற மாத்திரைகளை மாற்றிக்கொள்ளலாம், டோஸின் அளவை குறைச்சிக்கலாம். அந்த ஃபோலிக் ஆசிட் என்கிற வைட்டமின் மாத்திரையை சேர்த்து கொடுக்கும்போது இது போன்ற பாதிப்புகளை நம்மால் தவிர்க்க முடியும். அதனையும் மீறி பாதிப்பு ஏற்பட்டால் அந்த குழந்தை அந்த பிரெக்னன்சியை டெர்மினேட் செய்வது தான் நல்லது.
இன்னைக்கு வந்து உலக வலிப்பு நோயோட விழிப்புணர்வு தினமாகவும் வந்து கொண்டாடுறாங்க. அந்த வலிப்பு நோய் உள்ளவங்க வந்து அவங்க கடைபிடிக்க வேண்டிய உணவு பழக்கங்களாகட்டும், அவங்க வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு தேவை சார், அதை பத்தி சொல்லுங்க.
பொதுவா வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுவதே இந்த வலிப்பு நோயை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுவது அவசியம்தான். வலிப்பு நோய் உள்ளவர்கள் அவங்க மனசுல பாத்தீங்கன்னா ஒரு வெளியில போற ஒரு விசேஷங்களுக்கு கல்யாணத்துக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போகும்போது பயத்தோடையே போவாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு எப்ப வலிப்பு வந்துடும்னு ஒரு பயம் இருக்கும். மூணாவது பப்ளிக் மத்தியில வலிப்பு நோய் உள்ளவங்கள கொஞ்சம் இன்ஃபீரியரா தான் எல்லாரும் கருதுகிறார்கள். உதாரணமாக நிறைய கல்யாணங்கள் டைவர்ஸ்ல முடியும். வலிப்பு உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வலிப்பு உள்ளவங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய கல்யாணங்கள் இன்னும் கூட விவகாரத்துல தான் முடியுது. அதனால இந்த வலிப்பு நோயை பத்தி இது சரி செய்ய முடியும், அவர்களும் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்பங்கிற செய்தி மக்களுக்கு போய் சேர வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு செய்தி. உணவு பழக்க வழக்கங்கள் வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கு எந்த உணவு பழக்க வழக்கங்களும் அதிகம் ஒண்ணும் கிடையாது. அவங்க நார்மலா உள்ள டயட்டை எடுத்துக்கலாம். கட்டுப்படுத்தாத முடியாத வலிப்பு உள்ளவர்களுக்கு நாங்க கீட்டோஜெனிக் டயட்னு சில உணவு வகைகளை அந்த டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டோட அளவு கம்மியாக இருக்கும், கொழுப்பு சத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டயட்டை வந்து சில இதில் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். மற்றபடி அவங்க வந்து நேரத்துக்கு சாப்பிடணும், பெரிய பத்தியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது.
நல்லது சார். இப்போ இன்னைக்கு வந்து உள்ள ஒரு காலகட்டத்தில் வலிப்பு நோய் அப்படின்னா என்ன, அதே நேரத்தில் அதுக்கு வந்து சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கு, நம்மளையும் எந்த அளவுக்கு அதை பாதுகாத்துக்கணும், அதே நேரத்தில் ஒரு வலிப்பு நோய் வந்தால் உடனடியாக அவங்கள்ட்ட ஒரு இரும்போ கம்பியோ எதுவும் கையில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பல தகவல்களையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமான பல தகவல்களையும் எடுத்துக்கொண்டீங்க சார். புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறார்.
உலக வலிப்பு நோய் விழிப்புணர்வு தினமாகிய இன்று வலிப்பு நோய் பற்றியும் அதன் சிகிச்சை முறைகள் பற்றியும் கேட்டமைக்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மூளை நரம்பியல் துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இதுவரை உலக வலிப்பு நோய் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு வலிப்பு நோய் பற்றியும் அதற்கான சிகிச்சை முறைகளும் பற்றி பல தகவல்களை வழங்கிய டாக்டர் எம் தங்கராஜ் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 638-00-77-95-0. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 638-00-77-95-0 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.